இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமையின் டெய்லியோட தலைப்பு கர்த்தருக்குள் திருமணம். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என்று சொன்னால் அநேக கர்த்தர்கள் மாறிஞ்சிருக்கிறாங்க, அநேக தேவர்கள் மாறும் இருக்கிறான்னு சொல்லி கூட பவுல் சொல்கின்றார். யார் இந்த கர்த்தர்? இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 7:39 இதை நீங்கள் கத்தோலிக்க பைபிள் எடுத்து கூட வாசிங்க, மற்ற பைபிளும் சரி இல்லை ஆங்கில பைபிளும் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இப்படியாக அது எழுதியிருக்கிறது. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் அவள் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மரித்த பின்பு அவளுக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குள் உள்ளவனை அவனை திருமணம் பண்ணி கொள்றதுக்கு அவள் விடுதலையாக இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, முக்கியமான வார்த்தைங்க பார்க்க வேணும்னா, ஒரு மனைவி கணவன் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி யாரோ ஒருத்தர் இறந்து போய்விட்டால் இல்லை ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், அந்த மனைவியானவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாள். ஏன்னா உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கைன்றது அது இப்படி கொஞ்சம் போட்டுட்டு அங்கே கொஞ்சம் கட்டிக்கிட்டு இப்படி வெட்டிக்கிட்டு இப்படிலாம் இல்லை சகோதர சாக்குள்ளே, அது உடன்படிக்கை. ஆனால் சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கப்ப அந்த கணவனோ அந்த மனைவியோ இழந்து போயிட்டா, அந்த கணவனோ இல்லை அந்த மனைவியோ அவள் விடுதலை ஆயிட்டா, இனிமே பிரமாணத்தினால் கட்டப்படவில்லை. ஆனால் அவள் திருமணம் பண்ண நினைத்தாள் என்றால் அவள் யாரை திருமணம் பண்ண வேண்டும்னா, கர்த்தருக்குள் உள்ளவனை. கர்த்தருக்குள் உள்ளவளையும் ரெண்டு பேரும் பற்றி தான், ஆணும் சரி பெண்ணும் சரி கர்த்தருக்குள் இருக்க வேண்டும்னா, அர்த்தம் அவன் அந்த சகோதரனோ அந்த சகோதரியை வந்து ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க அல்ல. அவங்க வந்து இந்த இவங்க வந்து ஆங்கிலிக்கன், இவர் வந்து புரொட்டஸ்டன், இவர் வந்து கத்தோலிக்கர், இவர் வந்து ஏஓஜிக்கு போறாரு. அதனால அல்ல சகோதர சகோதரி, எந்த ஸ்தாபனமும் உங்களை ரசிக்க போறது இல்லை. இதை நான் திரும்ப சொல்லுகிறேன், ஸ்தாபனம் உங்களை ரசிக்கப்பட முடியாது. அவங்க ஒரு சபைக்கு போறாங்களோ இல்லை ஒரு சர்ச்சுக்கு போறாங்களோ இல்லை ஒரு திருச்சபைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்தருக்குள் இல்லை. கத்தருக்குள் இல்லைன்றது இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவைத்தான் அங்கீகாரம் பண்ண வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு அமெரிக்கா பிரஜை என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் யார் நான் அமெரிக்கா பிரஜை என்று சொல்லி யாருக்கு தெரியும்? அமெரிக்காவுக்கு நான் போகப்ப அங்கே உள்ள இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவுக்கு தெரியும் நான் வந்து பிரஜையா இல்லையான்ட்டு, நான் வந்து அங்குள்ள சிட்டிசனா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்களும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நான் வந்து கிறிஸ்தவன், என் பேர் ஜான், என் பேர் வந்து பீட்டர், என் பேர் ஜேம்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கீகாரம் பண்ணுறது பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து உங்களை அங்கீகாரம் வேண்டும், நீங்கள் அவர் உள்ளுக்கு இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு, இயேசு உள்ளுக்கு இருக்கிறீங்களா சொல்லி அவர் அங்கீகாரம் பண்ண வேண்டும். அதனால இந்த கர்த்தருக்குள் உள்ளவனும் சரி உள்ளவனும் சரி, அவள் கர்த்தரின் அடிச்சோர்களை கர்த்தரோட கட்டளைகளை இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறாங்களா இல்லை ஒரு சபைக்கு போயிட்டு ஒரு பிராண்டு போட்டிருக்கிறாங்களா? அதனால வேதம் இப்படியாக சொல்றது, அவள் திருமணம் பண்ணும் சொல்லி நினைத்தா, திருமணம் பண்ண வேண்டும் சொல்லி நினைத்தாங்கன்னா அந்த மனிதன் ஆனது கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அதே போல நீங்களும் சகோதர சகோதரி, நீங்களும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், இயேசு சொன்னதை நீங்க செய்ய வேண்டும். அப்போ ரெண்டு பேரும் இருந்தால்தான் அந்த குடும்பம் அது நன்மையாக இருக்க வேண்டும். இல்லாட்டி அந்த குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும் சகோதர சகோதரிகளே. பாருங்க, உங்களுடைய ஆத்மாவின் மனவாளம் இயேசு கிறிஸ்து. ஒரு திருமணம் பண்ணப்ப சகோதர சகோதரி, நீங்கள் இருவர் அல்ல ஒன்றாக என்று சொல்லி உடல்ல தான் இருக்கிறீங்களே, உங்களுடைய ஆத்மாவில் இல்லை. உங்களுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். உங்களுடைய ஆத்மாவின் மனவாளன் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னபடி நீங்கள் நடக்கிறீங்களா? அவருடைய வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் என்ன சொல்கிறார் அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சகோதர சகோதரிகளே, நம் சொந்தமாக கீழ்ப்படைய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அவர் இரத்தத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய இருதயத்தையும் சிந்தியும் கீழ்ப்படுத்த வேண்டும். ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்க எரேமியா 17:9 எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்கின்றார், நம்மளுடைய இருதயமானது மகா கேடும் திருக்கும் உள்ளது. அந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட இந்த காரியம் அவர் சொல்கின்றார், உங்களுடைய இருதயமும் என்னோட இருதயம் என்றைக்கு இந்த பூமிக்கு நம்ம பிறந்தமோ அன்னையிலிருந்து அது நம்மளை ஏமாக்க பார்க்கிறது, அது கேடு உள்ளது, அது எப்படியாவது உங்களை பாவத்து உள்ளுக்கு உழுக வைக்க பார்க்குது. சகோதர சகோதரி, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போனால் திருமணம் என்று சொன்னால், அதாவது இந்த வெட்டிங் செய்கிறது, அந்த திருமண அலங்காரத்தையும் அவங்க கல்யாணம் பண்ணப்ப திருமணத்துக்கு போகிற அன்னைக்குள்ள சாரிகளும் சரி, அப்புறம் ரிசப்ஷனுக்குள்ள சாரியும் சரி, அதுக்கு முன்னே போகிறதுக்கு படம் பிடிக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையின் காரியமாக ஆகிவிட்டுருது. ஆனால் உண்மையிலே அவங்க கிறிஸ்து இயேசுவுக்கு சொன்ன வார்த்தையை கீழ்படுதலை. சிலத்தில் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அவங்க செலவு பண்ணுறாங்க. சில பேர் கடன் வாங்கி கூட செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட கல்யாணம் பண்ணி பின்பு, திருமணம் பண்ணி பின்பு அவங்களோட வாழ்க்கை இயேசுவுக்கு இருக்கின்றதா? இல்லை அவங்க வெளி தோற்றத்தில் வெளியே காட்டி கொண்டிருக்காங்க, இதை பாருங்கள் நான் 2 லட்சம் வள்ளி என் கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணி இப்படியாக கிராண்டாக செஞ்சிட்டேன், அது அதுதான் இன்னைக்கு வெளி தோட்டமாக இருக்கின்றது. நான் இந்த மாதிரி காடி நான் பாய்த்தேன், இந்த மாதிரி ஹோட்டலில் நான் ரிசப்ஷன் செஞ்சேன் சொல்லிட்டு. சகோதர சகோதரி, உங்களுக்கு பணம் இருந்தால் செய்யுங்க, பிரச்சனை இல்லை, அது யாருன்னு பாட்டவில்லை. ஆனால் அது கர்த்தருக்குள் இருக்குதா? கர்த்தருக்குள் இருக்குதா? இயேசுக்கு இது விருப்பமாக இருக்கின்றதா? அப்படி நீங்கள் இயேசு உள்ளுக்கு இல்லாதபடி இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தா உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஒரு நாள் காரியம் உங்கள் வாழ்க்கை நடத்த போதா? சகோதர சகோதரி, அதனால்தான் வேதம் எழுதியிருக்கின்றது, உங்களை பரீட்சித்து சோதித்து பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு கள்ள கிறிஸ்துவனா, இல்லை ஒரு கள்ள கிறிஸ்துவளா? நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். முதலாக நான் இயேசு பின்னால் நடக்கிறேனா, ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறேனா, இல்லை வேஷம் போட்டு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கேனா? பிசாசு பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. பிசாசு எதுக்கு வந்தான்? அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகின்றான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த ஒரு காலை இப்படி தான் எனக்கு ஒருத்தன் வேணும், இப்போதான் ஒரு மனைவி வேணும், கணவன் வேணும்னு சொல்லி நினைத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி ஆளை அவன் கூட்டிகிட்டு வருவான் உலகத்தில் உள்ள ஆளை. ஏன்னா உங்களுடைய இருதயத்தை அவன் பார்க்கின்றான், உங்களுடைய இருதயத்தின் ஆசையின்படி அவன் செய்கின்றான். அதனால தான் வேதம் எழுதியிருக்கு. உங்கள் இருதயத்தையும் உங்களை சிந்தையும் நீங்கள் நினைத்து பார்க்க, அதை சொல்றதை கேட்காதீங்க. அது மகா கேடு உள்ளது, திருக்கு உள்ளது, அது உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுறோம். அதனால நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் சொல்லி அவருடைய வேத வசனத்தை பாருங்க. இந்த இல்லை நான் இந்த புக்கில் படித்தேன், இப்படியாக அந்த போதகர் எழுதியிருக்கிறாரு, இல்லை இல்லை அந்த ஸ்தாபனத்தில் அந்த உள்ள புக்கு சிறு புக்கு இருக்குல்ல அந்த புக்கில் இப்படி எழுதியிருக்கு, அந்த புக்கின்படி நான் படிப்பேன், அது அப்படி சொல்கிறது, நான் அதை பின்பற்றி நடக்க போகிறேன். சகோதரர் சொல்ல, எந்த சின்ன புக்கும் உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை, இல்லை எந்த இன்னொரு மனிதனை எழுதுனது உங்களை காப்பாற்ற போகல, இல்லை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேனே, நான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களை காப்பாற்ற முடியாது, நான் இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்றதுதான் உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்வோம், நீங்களே போய் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி படித்து அதன்படி நீங்க கர்த்தருக்குள் நீங்க வாழப்பத்தான் உங்களுடைய வாழ்க்கை அருமையாக இருக்கும். சகோதர சகோதரி, வேதம் சொல்லுது எல்லோரையும் நேசிக்க சொல்கின்றது, எல்லோரையும் நேசிக்கப்படும். இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ண மக்கள் கூட அவங்களோட மாமியார் மத்தியிலும் அவங்களோட நாத்தனா மத்தியிலும் எவ்வளோ வெறுப்பும் கசப்பும் வைத்திருக்கிறாங்க. இது வந்து ஆராய்ச்சி, இது நான் சொல்லல, ஆராய்ச்சி செய்த கிறிஸ்துவ மத்தியில் ஆராய்ச்சி டாக்டர்கள், மெடிக்கல் டாக்டர்கள் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அப்படி ஒரு பெண், இன்னொரு பெண், முக்கியமாக அவங்களோட மாமியாரும் சரி இல்லை நாத்தனாவும் மேலேயும் பெண் மத்தியில் அவங்க வந்து வெறுப்பும் கசப்பும் வைத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மார்பு புற்றுநோய் வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த மார்பு புற்றுநோய் பெற்ற மனுஷன் மத்தியில் செய்த ஆய்வுகள் காட்டுகிறது. சகோதரிகளே, அப்படியாக நீங்கள் யாராவது இந்த மாதிரி கசப்பு வெறுப்பு வைத்திருந்தா, போராம வைத்திருந்தா, அது வந்து ஒரு ஆவி. சகோதர சகோதரி, நமக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த போராமையின் ஆவின், கசப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் நீங்க விரட்டி அடிக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் போராமின் ஆவி, வெறுப்பின் ஆவி, ஆவியே கசப்பின் ஆவி என்னை விட்டு அப்பாலே போ, இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க விரட்டி அடித்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க சமாதானத்தின் ஆவிய, அன்பு கூறும் ஆவியை நீங்க இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயமே என் சிந்தி என் மாமியார் நீ நேசிப்பாய் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயமே என் சந்தையே நான் ஆத்மாவே நீ நேசிப்பாய் உடனே கட்டளையிடுகிறேன். ஏன்னா சகோதர சகோதரே, அவங்கள் மத்தியில் கூட இந்த பிசாசுகள் கிரியை செய்யும், ஆனால் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து மாக்கு 16:17 கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க சகோதர சகோதரிலே. திரும்ப இந்த திருமண மத்தியில் நம்ம வந்து பார்க்கப்ப கூட, அதனால நீங்கள் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இல்லாதபடி, இந்த பிசாசுகளை விரட்டாதபடி, இல்லை நீங்கள் கலவன் நீங்கள் திருமணம் பண்ணி போன்றிருக்க அந்த மனிதனும் இயேசு உள்ளுக்கு ஏதோ இங்கே பாதி அங்கே பாதின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கை திருமணம் பண்ணோட நரகம் அழுக்கியாக மாறிடும். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நான் அறிந்தனோ, அவருடைய வல்லமையை அறிந்தனோ, அவருடைய நாமத்தை எடுத்து பயன்படுத்தணும்னோ, அன்னைக்கு தான் என் இருதயத்தின் மேல் நான் அதிகாரம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால நீங்கள் சொல்ல என்னால் முடியல. ஆமாம், எனக்கு புரியுது சகோதர சகோதரி, உங்களால் முடியலையா? எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன செய்யணும், இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய இருதயத்தின் மேல் நீங்க அதிகாரம் செலுத்த முடியும். என்ன அதிகாரம் செலுத்துறீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தின்படி உங்களை இருதயத்தையும் சிந்தையும் கீழ்ப்படிய வைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த பிசாசு உங்களுக்கு ஆசையை தூண்டுதோ அதை நீங்க விரட்டி அடிக்க முடியும். கர்த்தருடைய இருதயத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு நீங்க உங்களை மாற்றி அமைக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும். அதனால தான் சகோதர சகோதரிலே, இந்த கிறிஸ்துவின் வல்லமை டெய்லி என்று சொல்லி இந்த www.graceoflife.com பாருங்க, அங்க ஜெபங்கள் இருக்கின்றது. அந்த ஜெபத்தை எடுத்து நீங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கீழ்ப்படிய கட்டளிட முடியும் நீங்க. அப்படியே சகோதர சகோதரிகளே, நீங்க வந்து கிறிஸ்து உள்ளுக்கு இல்லாத மண்ணுக்கே, இயேசு அறியாத மண்ணுக்கே நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம், அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். அந்த திருமணத்தை அவர் அங்கீகாரம் பண்ணுகின்றார். இதுல நீங்க எந்த மதத்தில் நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும், எந்த மதத்துல நீங்க திருமணம் பண்ணாலும், இயேசு அறியாத பண்ணுக்கு அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகாரம் பண்ணுகின்றார். ஆனா இப்போது புதிய வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்கு, நீங்க ரெண்டு பேரும் இணைந்து வந்து உடல், நம்ம சொன்னது போல் உங்கள் உடல்ல ஒன்றாக இருந்தாலும் உங்களை ஆத்துமால நீங்க வேறு வேறு. நீங்க ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆற்றுமாவின் மனவாளன், மனவாட்டியாக நீங்க இருக்கிறீங்க. அதனால அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்க கீழ்ப்படியப்ப உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப மாற்றி அமைக்கின்றார். அவர் உள்ளுக்கு சந்தோஷம் உண்டு, அவர் உள்ளுக்கு அன்பு உண்டு, அவர் உள்ளுக்கு மகிழ்ச்சி உண்டு. அவருக்கு வெளியே பிசாசு வந்துடுவான். அதனால இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்க முத இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த அவருடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிங்க. அது எப்படி கீழ்ப்படுகிறது? அவருடைய வார்த்தையின்படி எடுத்து அதை நீங்க கண்ணாடியில பார்ப்பது போல், உங்க முகத்தை கண்ணாடியில பார்ப்பது போல், அவருடைய வார்த்தையை முன்னுக்கு வைத்து அதை நீங்க தியானம் பண்ணி நீங்க செய்யப்ப கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாத்திக்கின்றார். நீங்க உங்களை மாத்த முடியாது. நீங்க நினைக்காதீங்க நான் மாத்த முடியும்னு. முடியாது. உலகத்துல அநேக மோட்டிவேஷன் கோர்ஸ்லாம் இருக்கின்றது. அந்த மோட்டிவேஷன் கோர்ஸ்லாம் நீங்க போயிட்டு வாங்க, கொஞ்ச நாள் இருக்கும். ஆனா அப்பதுக்கு முன்ன முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாத்துகின்றார். எப்போது நீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படுறதுக்கு நீங்க தீர்மானம் எடுத்து அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பயன்படுத்தப்ப அவரே உங்களை மாத்துகின்றார். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரி, இதுக்கு முன்ன ஒரு பிரசங்கம் இருக்கு, மனைவிக்கு கணவனோட உடல் மேல் அதிகாரம் உண்டு என்று சொல்லி, அதை எடுத்து நீங்க கேட்டு பாருங்க. நீங்க திருமணம் பண்ண முடிந்து உங்களுடைய, நீங்க கணவனா இருந்தீங்கன்னா உங்களோட உடலுக்கு மனைவி மேல் அதிகாரம் இருக்கின்றது, கணவனோட உடலுக்கு மனைவி மேல் அதிகாரம் இருக்குது. உங்களுடைய சொந்த உடலுக்கு நீங்க இனிமே அதிகாரி அல்ல. இதை எடுத்து நீங்க கேட்டு பாருங்க. இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை அப்படி நீங்க கர்த்தர் உள்ளுக்கு கீழ்ப்படியாதபடி, இயேசு உள்ளுக்கு கீழ்ப்படியாத மனுஷனா இருந்தீங்கன்னா, இல்லை இது என் உடல், நான் செய்வேன், ஏன்னா அங்க போவேன், நான் இதை செய்வேன், இல்லை மனைவி எடுத்து இல்லை நான் அங்கெல்லாம் போவேன், ஏன் அவங்க வீட்டுக்கு நான் போவேன், நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்குமாக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா இது இந்த குடும்பம் மாதிரி இருக்காது. கர்த்தர்களுக்கு, இயேசுவுக்கு இந்த குடும்பம் பாலும் இருக்காது. இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும் சகோதர சகோதரிகளே. அதான் நீங்க முத உங்களை தயார்படுத்த வேண்டும். ஒரு கணவனும் ஒரு திருமணம் பண்றதுக்கு முன்ன மனைவி, அந்த கல்யாணம் பண்ணி போன்ற அந்த பெண்ணும் சரி, அந்த ஆணும் சரி, நான் எப்படியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசுவுக்கு அவங்களை தயார்படுத்தாதபடி, இல்லை நான் எப்படி வெட்டிங்கை செய்ய போறேன், எப்படி ரிசப்ஷன் இருக்க போகுது, எப்படி டின்னர் இருக்க போகுது, எப்படி மனவா, எப்படி நான் வந்து அந்த சர்ச் ஆயில நடந்து போக போறேன், எப்படி இந்த ரிசப்ஷன் ஹாலில் நான் நடந்து வந்து எப்படி இதெல்லாம் பெரிய கிராண்டா செய்ய, இதை குறித்து நிறைய நேரத்தை செலவு பண்ணி மாசக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. சகோதர சகோதரிலாம் செய்ய வேணாம் நான் சொல்லவில்லை. ஆனா எது முதல் வைக்க வேண்டும்? அந்த ஆத்மா கிறிஸ்து உள்ளுக்கு தயாரா இருக்குதா? அந்த ஆத்மா திருமணம் பண்றதுக்கு நான் ஒரு பொறுப்பாளியான ஒரு கணவனாக, நான் பொறுப்பாளிய ஒரு மனைவியா இருப்பேனான்னு சொல்லி இயேசு உள்ளுக்கு தன்னை பரீட்சித்து சோதித்து பார்க்காதபடி இருந்தா அந்த திருமணம் எப்படி இருக்க போகின்றது? சில பேர் இந்த திருமண பயிற்சி எல்லாம் வைப்பாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த திருமண பயிற்சி வைத்து முடிந்து அந்த பின்பு அந்த திருமணத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆய்வு செய்யறாங்க? ஏதோ நான் வந்தோம், ஒரு திருமண காஸ் இருக்குது, செஞ்சிட்டோம், அதுக்கு அங்கிட்டு நீங்க உங்க பசால்னா உங்களுக்கு தெரியும், உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. சகோதர சார், இந்த சிஸ்டம்லாம் வேலை செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க இது ஞான தகப்பன், இந்த ஞான தாயின்னு வாங்க, காட் ஃபாதர், காட் மதர்னு வாங்க, ஆனால் காட் ஃபாதர் மாதிரியும் சரி, உண்மையிலே வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து இருக்கா, அந்த காட் ஃபாதரும் சரி இந்த காட் மாதிரியும் சரி எப்படி இருக்கிறாங்க அவங்களோட திருமண வாழ்க்கை? சகோதர சகோதரி, நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. அதுதான் வேதம் எழுதியிருக்குது, உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறீங்க? ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவ அவர் இரக்கமும் உருக்கமும் அவர் உங்களுடைய ஆத்மாவின் மனவாளனா இருக்கிறனால கூட, சகோதர சகோதரி அவரிடத்துல போங்க, அவரிடத்துல போங்க, அவருடைய வேத வசனத்தை பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்னு கேளுங்க, அதன்படி நடக்க தீர்மானம் எடுங்க. உங்களுடைய திருமணம் கர்த்தருக்குள் இருக்கட்டும், உலக ரீதியில இல்லை. வந்து இந்த பாஸ்டர்மார்களும் இந்த போதகர்மார்களும் பாஸ்டர்களே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த காரியத்தை செய்யாதீங்க. எங்கள் என் சபையில் வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணு இருக்கிறான், உங்கள் சபையில் நான் கேள்விப்பட்ட ஒரு நல்ல ஒரு பையன் இருக்கான் வயசுக்கு, ஓகே கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி வைப்போம். இதெல்லாம் வேலை செய்யாது போதகர்மார்களே, இது வேலை செய்யாது, இது பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த மனுஷன் உண்மையிலே இயேசு உள்ளுக்கு இருக்கிறானா, இல்லை அந்த மனுஷி அந்த கல்யாணம் பண்ண பெண் உண்மையிலே இயேசு சொன்ன அடிச்சு உரைகளை நடந்துக்கிறானா, தன் குடும்பத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிந்திருக்கிறாளா? இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்காதபடி ஏதோ வயசுக்கு வந்து எல்லோ சிஸ்டம் எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிடும், மேட்ச் மேக்கிங் பண்ணி முடிச்சிடும், இப்படியாக இருந்தீங்கன்னா ஓ அது சரியான பிரச்சனை, சரியான பிரச்சனை. போதுகிறமார்களே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த காரியத்தை செய்யாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நான் இதை செய்யறதுக்கு இருந்த போதில் இயேசு கிறிஸ்து இதை நிப்பாட்டி விட்டார் என் வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம். அதனால சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் திருமணம் பண்ணும் ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க, இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கை நரக வேதனையாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.